ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 112 பாடுவோம். நம் எல்லோரும் அவர்கள் தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம்.
பூவின் காந்தம் வீசும் சோலையாயினோ நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாத பின் சென்றேகி மோட்சம் நாடுவே விண்ணில் சோடும் கிரீடம் நோக்கி ஓடுவே பின் செல்வேனே மீட்ட பின் செல்வேனே எங்கேயோ எப்போதோ பின்னே செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லவே கார்மேக மேலே மூடு பள்ளம் எங்கேலோ காற்று கோர மாத ஸ்தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்று அஞ்சவே மாட்டே ரட்சகத்தை கள்ளவே பின் செல்வேனே நீட்டே செல்வேனே எங்கேயோ எப்போதோ பெண்ணே செல்லவே செல்வேனே நீட்டின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லவே நாள்தோறும் இயேசு நாத கிட்டி சேருவே மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லவே மீட்பர் என்னை மோசம் என்று சொர்க்கமே காப்பா விண்ணீதாசராட சேர்ந்து வாழ்வேப்பா பேசவேனே மீட்பின் செல்வேனே எங்கேயோ எப்போதோ பின்னே செல்லவே பேசவேனே மீட்பின் செல்வேனே இயேசு காட்டும்
தேவனை கர்த்தர் மீண்டுமாக அப்படி பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் மீண்டும் இணையும்படியாக கிருபை செய்திருக்கிறார். தேவனை கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை காரணமாக நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம்.
Hallelujah.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளிலே மீண்டுமாக உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இன்றைக்கு நாமும் தியானிக்க போகிறதான புத்தகம் என்னவென்றால், ஓசியா என்கிறதான தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் பார்ப்போம். சில வார்த்தைகளை நாம் பார்த்து தேவனுடைய வார்த்தையினுடைய உள்ளான நியாயம் என்ன, எதற்காக தேவனை கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம தியானிக்கப்படும்போது அது உண்மையிலேயே அது பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த ஓசியா என்கிற புத்தகம் தானியேலுக்கு அடுத்ததான ஒரு புத்தகம், ஓசியா என்கிறதான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த ஓசியா புத்தகத்துல 1:1 குறிப்பிட்டிருக்கிறது, யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதா, ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இந்த ஓசியா என்கிற தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் இந்த வசனத்தை குறிப்பிட்டார் என்பதற்கான சான்று, இந்த வேதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சான்று உள்ளது. இந்த வேதத்தை ஏறக்குறைய 40 எழுதியிருக்கிறார்கள். இந்த 40 காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், ஏறக்குறைய ஒரு 6000 மொத்த தொகுப்பு. 40 எழுதினாலும் கூட ஒரே ஒருவர் பேசினது போல எழுதினது போல இது காணப்படுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. காரணம் என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆக இந்த எழுத்தாளர்கள் ஒரு எழுத்தாணியாக இருக்கிறார்கள், ஒரு எழுதுகோளாக இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினாலே இந்த வேத வசனங்கள் எல்லாமே எழுதப்பட்டது. இந்த ஓசியா புத்தகமானது யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியாம், யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பது நாட்களில் எழுதப்பட்டது. இன்றைக்கு நாமோ தியானிக்க போகிறதான ஒரு வேத வசனம் என்னவென்றால், ஓசியா 4:1-2 படியுங்கள். ஓசியா 1051 1051 பக்கம் வேதத்தை படிப்பதற்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன். சிலர் ஆதியாகமத்துக்கு பக்கத்தில் ஓசியாவை தேடுறாங்க, சிலர் சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு பக்கத்தில் ஒரு சிலர் இந்த ஓசியாவை தேடுறாங்க. ஆனால் ஓசியா புத்தகமானது 1051 பக்கம் தானியலுக்கு அடுத்த புத்தகமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவனை கர்த்தர் இப்பொழுது இந்த உலகத்தின் மீது, தேசத்தின் மீது, ஒருவேளை அன்றைக்கு இது எழுதப்பட்ட காலகட்டத்தில் அவர் இஸ்ரவேலை குறித்தும் அல்லது இரண்டாக பிரிக்கப்பட்டதான யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் ஒருவேளை எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையானது இன்றைக்கு தேவன் நியாயம் தீர்த்திருக்கிறார். இந்த உலகமானது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வேதம் சொல்லப்படுறது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்களோடே கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு, எந்த கேஸ் அது? தேசத்துல முதலாவது உண்மை கிடையாது, தேசத்துல உண்மை கிடையாது. அதற்கடுத்தது இரக்கம் கிடையாது, இரக்கம் கிடையாது. அதற்கடுத்தது தேவனை பற்றிய அறிவு இல்லை. தேவன் யார் என்கிற அறிவு தேசத்து ஜனங்களிடத்திலே கிடையாது. கதைகள், கற்பனைகள், இதிகாசங்கள், புராணங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லோருமே இன்றைக்கு கடவுள்களாக மாறிவிட்டார்கள். ஆக இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவனை பற்றிய அறிவு இல்லை. இரண்டாவதாக, பொய்யானை இடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது. நீங்க பாருங்க, யாத்திரையாகம் 20 சொல்லப்பட்ட 10 கட்டளைகள்ல தேவனை பற்றிய அறிவு இல்லை. இந்த முதல் அந்த 4 கட்டளை இருக்கு பாருங்க, அதுல முதல் கட்டளையை ஜனங்க மீறுகிறார்கள். 1, தேவனை பற்றிய அறிவு இல்லை. யார் அந்த ஒன்றான மெய் தேவன்? நம்மை படைத்தது யாரு? இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், ஆகாயத்து பறவைகள், மச்சங்கள், மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் யாரால் படைக்கப்பட்டார்கள் என்கிறதான முதல் அறிவு மனுஷரிடம் இல்லை. தேவனை பற்றிய அறிவு இல்லை. பொய் சொல்லுகிறார்கள், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. பொய் சொல்லுகிறார்கள், பொய்யானை இடுகிறார்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்கிறார்கள், திருடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. களவு செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கு, களவு செய்கிறார்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரம் செய்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது. இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது. ஆதியாகம் என்கிற புத்தகத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்ளுங்கள். வேதத்தினுடைய முதல் புத்தகம் ஆதியாகமம். ஆதியாகமம் புத்தகத்துல 9:6. 9:6 படியுங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. என்று குறிப்பிடுகிறார். சிந்தப்படக்கடவது, அங்க மனுஷன் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது. ஏன் அப்படி குறிப்பிடுகிறார்? ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் காயின் ஆபேலை கொலை செய்கிறான், யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைக்கிறான். ஆனால் தேவன் அதை பார்த்து விடுகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த தேவன் முதலாவது ரத்தம் சிந்துதலை விரும்புவது கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்க நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, சாரி ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அதை பதிவு செய்கிறார். என்னவென்றால், இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இப்போ ஓசியா 4:3 இது நிமித்தமாக தேசம் புலம்பும், இது நிமித்தமாக தேசம் புலம்பும். இப்பொழுது இந்த உலகம், இந்த தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் புலம்புவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1:2 தான். அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இந்த தீர்க்கதரிசி சொல்கிறதான காரியம், மனுஷன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அது மாத்திரமல்ல தேசம் புலம்பும். இந்த மனிதர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக ஒன்றுமறியாத மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், கடலில் மச்சங்கள் தொய்ந்து போகும் என்றும் வாரிக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக, இந்த ஜனங்கள் இப்படியாக மரிப்பதற்கு, நோய்வாய்ப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்? ஏன் அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அதே ஓசியா 4:6 6 இந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். அது என்னவென்றால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் என்று ஒரு ஊழியக்காரனை பார்த்து குறிப்பிடுகிறார். ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் அறிவு இல்லாமல் சங்காரமாகிறோம் என்று தேவன் குறிப்பிடுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஊழியக்காரர்களாகிய நாம, விசுவாசிகளாகிய நாம வேதத்தை மறக்கக்கூடாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, வேதத்தை மறக்கவே கூடாது. தாவீது ராஜாவாக மாறிவிட்டார், மிகப்பெரிதான ராஜா, ஒரு சக்கரவர்த்தியாக இஸ்ரேல் தேசத்துல 40 அரசாளுகிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த சங்கீத புத்தகத்துல அவர் எடுத்த உடனே அவர் ஒரு அருமையான வாசகத்தை பதிவு செய்கிறார். அந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். சங்கீதம் 1:1-2 நாம் படிப்போம். துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்றால், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகிறார். நாம வைத்துக் கொள்ளுங்க, ஒரு ராஜா எப்படி தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறார் என்று பாருங்க. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று குறிப்பிடுகிறார். பொன்னையும் வெள்ளியையும் அவர் குப்பையாக கருதுகிறார், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது இந்த வேதம் என்று பதிவு செய்கிறார். எடுத்த உடனே சங்கீதத்துல அப்படித்தான் குறிப்பிடுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆனால் ஜனங்கள் பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அவர் பதிவு செய்கிறார். நாங்க வேதம் எவ்வளவு முக்கியமானது என்கிறதை நீங்கள் பாருங்கள், வேதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். அதே ஓசியா புத்தகம் 8 ஓசியா 8 எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 8:12 ஓசியா chapter 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்ட ஐ ஹவ் ரிட்டர்ன் டு தேம் த கிரேட் திங்ஸ் தே கவுண்டட் ஆஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் திங். எவ்வளவு அருமையா சொல்றார், என் வேதத்தினுடைய மகத்துவங்களை தேவன் சொல்ற, என்னுடைய வேதம் இது. நம் வைத்திருக்கிற இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வேதம், தேவனுடைய வார்த்தை, அதை அவர் மனிதர்கள் கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை, மகத்துவமான வேத காரியங்கள், த கிரேட் திங்ஸ் என்று சொல்லப்படும், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு புத்தகம். இது ஒரு நம்முடைய வீட்டில் இருக்கிற மிக பெரிதான ஒரு சொத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேதம் தான். இது சொல்லப்பட்டிருக்கு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக அவர்கள் எண்ணினார்கள். ஆபீஸ் போறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது, திரும்பவும் சாப்பிட்றது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, காலையில ரொம்ப பிஸியா வேகமாக ஆபீஸ் போறது, ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு வர்றது, படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பிஸியாக மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் பிஸியா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க தன்னுடைய பெற்றோர்களை ஏமாத்துறாங்க, தங்களை ஏமாற்றிக் கொள்றாங்க, அது மாத்திரமல்ல தேவனையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அவர்களுக்கு இந்த இந்த புத்தகம் சாதாரணமான புத்தகமாக தெரிகிறது. இந்த வேதம் மிக சாதாரணமாக ஒவ்வொரு கிறிஸ்துவோட வீட்டிலும் காணப்படுகிறது. பரிதாபமாக தேவனுடைய வேதம் காட்சி அளிக்கிறது. ரொம்ப பிஸி பிஸின்றாங்க. இப்பொழுது அவங்க எல்லாரும் வீட்டில் அடங்கியிருக்காங்க, அவர்கள் அடக்கப்பட்டு விட்டார்கள். இந்த காலகட்டத்திலாவது அந்த அந்த புத்தகத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து படிக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் பைபிள் படிக்கலன்னு கேட்டாக்க எனக்கு நேரம் இல்லை. இப்ப கேட்டு பாருங்க, இப்ப டைம் நிறைய இருக்கு, டைம் நிறைய இருக்கு, அவங்களால வேதம் படிக்க முடியும், ஆனா படிக்க மாட்டேங்கிறாங்க. பொழுது போல அப்படின்றாங்க, பொழுது போலன்றாங்க. வேதத்தை எடுத்து நம்ம இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக வேதத்தை படிக்காதபடிக்கு நம்ம நம்முடைய சொந்த வேலைகளை கவனித்தோமே. எப்பொழுது தேவன் நமக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரே, இந்த வேதத்தை படித்து முடித்து விடலாம் என்று எண்ணினார்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த முழு வேதத்தையும் படிக்க முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், முழு வேதத்தையும் படிக்க முடியும், முழு வேதத்தையும் உங்களால படித்து முடிக்க முடியும். ஆனாலும் நீங்க படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு மனது வராது. டைம் போலன்னு சொல்லுவீங்க, அநேக காரியங்களை பேசுவீங்களே தவிர, நம்ம ஒழுங்கா அழைத்து போலயே, நல்லா முட்டி போட்டு ஜெபிக்கலையே, பைபிள் படிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மூணு காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப செய்ய மாட்டீங்க. உண்மையாக நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நீ படிக்கணும். அப்பொழுது அநேக காரியமாக எண்ணினால் இப்பொழுது மிக முக்கியமான காரியமாக எண்ணி இதை நீங்கள் படிக்கப்படும் போது தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நீங்க பாருங்க. யோவான் என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய நான்கு சுவிசேஷ புத்தகத்துல யோவான் என்கிற தேவ மனுஷன் பதிவு செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்களேன். யோவான் 21:25 யோவான் 21:25 இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன் அப்படின்னு பதிவு செய்து இந்த புத்தகத்தை முடிக்கிறார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொன்னவர் இப்பொழுது இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறாரு. இயேசு இன்னும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் கொஞ்சமாக அதை சுருக்கி நான்கு சுவிசேஷ புத்தகத்துல அடக்கியிருக்கிறார்கள். ஒரு இந்த அளவு வேதத்தையே உன்னால சுமந்து கொண்டு அழைத்து வர முடியல. இப்பொழுது நீங்க கடைக்கு போனாக்க, வேதாகம புத்தகத்தை வாங்குகிற கடைக்கு போனாக்க, இந்த பேக்கெட் டைரி அப்படின்னு சொல்றது போல ஒரு சின்ன பைபிளை வாங்கி நீங்க ரொம்ப ஸ்டைலா வைத்துக் கொண்டு வரீங்க, வேதத்தை கூட உங்களால சுமக்கிறதுக்கு உங்களால முடியல. இயேசு கிறிஸ்து நம்மை சுமக்கிறாரு, நம்முடைய பாவத்தை சுமந்தாரு, நம்முடைய சாபத்தை சுமந்தாரு, நம்முடைய நோய்களை சுமந்தாரு. இந்த கொரோனா வைரஸையும் அவர் தான் சுமக்கிறாரு. நம்ம காப்பாற்ற இன்னைக்கு வரையிலும் 23 வரையிலும் தேவனை கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு உண்ண உணவை கொடுத்து, உடுக்க உடையை கொடுத்து, இருக்க இருப்பிடத்தை கொடுத்து அந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்காத அளவுக்கு இன்னைக்கு வரையும் அவர் தான் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் நமக்கு இந்த வேதத்தை சுமப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஒரு 100 எடையுள்ள ஒரு வேதத்தை நாம அப்படியே பாக்கெட்ல வைத்துக் கொண்டு வந்து விடுகிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த யோவான் ஒவ்வொன்றாக எழுதியிருப்பார் என்று சொன்னால் அதை நம்மால சுமக்க முடியுமா? அதுல கூட நமக்கு பாரத்தை கொடுக்க விரும்பல தேவன், அதுல கூட நமக்கு பாரத்தை கொடுக்க விரும்பல. எல்லாவற்றையும் எழுதாதபடிக்கு ஒரு 66 புத்தகத்தை மாத்திரம் சுருக்கி நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. இதை சுமப்பதற்கு நாம வெக்கப்படுகிறோம், அவமானமாக நினைக்கிறோம், இது ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பாருங்க, ஒருத்தர் பின்னாடி 5 கிலோ 10 கிலோ புத்தகத்தை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு கழுதையே போல ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, போறாங்க, நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது அவங்களுக்கு வெக்கமா இல்லை. ஆனாலும் வேதத்தை, ஒரு பெரிய வேதத்தை சுமந்து கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வெக்கமா இருக்கு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் ஒவ்வொன்றாக எழுதியிருப்பார் என்று சொன்னால் இந்த முழு உலகமே கொள்ளாது என்று சொல்லப்படுறது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அதனாலதான் ஓசியால் அவர் குறிப்பிடுகிறாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக அவர்கள் எண்ணினார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். இந்த வேதத்துல அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 என்ன பதிவு செய்கிறார் என்றால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை நீங்க நன்றாக நீங்க புரிந்து கொள்ளணும். இது சாதனமான வசனம் கிடையாது. இந்த வசனம் சாதனமான வசனம் கிடையாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை அவர் சொல்லப்படும் போது புதிய ஏற்பாடு கிடையாது. மத்திய மார்க்க லூக்கா யோவான் அப்போஸ்தலர் ரோமர் எந்த புத்தகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்படும் போது அது ஆதியாகமத்திலிருந்து மல்கிய வரையும் உள்ள 39 புத்தகங்கள் தான் இருந்தது. இந்த 39 புத்தகமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த 39 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. 39 புத்தகங்கள் ஆக ஆதியாகமத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யாத்திராகமத்திலேயும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொண்டே பெறுகிறது சொன்னால் 1 சாமுவேல், 2 ராஜாக்கள், 2 நாளாகமோ நெகேமியா எஸ்ஸர் எல்லா புத்தகத்திலையும் அவர் தான் இருக்கார். எல்லா புத்தகத்திலையும் அவர் தான் இருக்காரு. நீங்க போயிட்டு யோப பாருங்க, சங்கீத பாருங்க, நீதிமொழிகளை பாருங்க, உன்னத பாட்டை பாருங்க, எரேமியா பாருங்க, ஏசையை பாருங்க, புலன்புல பாருங்க, எசைக்கில் பாருங்க, டேனியலை பாருங்க, ஓசியை பாருங்க, யோவேல் பாருங்க, மீகா, யோனா, நாகும், ஆபுக்கு, செப்பனியா, சகரியா, மல்கியா, ஆகாய், எல்லா புத்தகத்தையும் பாருங்க. இந்த 36 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிப்படும். அவர்தான் ஒன்றான மெய்தேவன் என்பதை குறிப்பிடும். அதன் பிற்பாடு நீங்க மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். படிப்பதற்கே நமக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா எப்பொழுது தாவீதை போல தியானம் பண்ண போறோம், எப்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அதை ஆராய்ச்சி செய்ய போறோம். ஆனால் வேதத்துல ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17 10-11 படிங்க. அப்போஸ்தலர் 17:10-11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த பெரோயா பட்டணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். தெசலோனிக்கே பட்டணத்தையும் இப்பொழுது பெரோயா பட்டணத்தையும் பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் சொன்ன வசனத்தை மனோவாஞ்சியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அதுல காரியங்கள் இப்படி இருக்கா ஒரு கேள்விக்குறி அல்லது ஆச்சரியக்குறி. இப்படி இருக்கா காரியம்? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தினுடைய அந்த தன்மைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுக்கும் இப்பொழுது பவுல் பிரசங்கிக்கிறார இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கா என்று சொல்லி அவர்கள் வேதங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆதியாகமத்திலிருந்து இப்பொழுது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் புத்தகம் வந்துவிட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அப்போ 39 புத்தகம் இருந்தது, இப்பொழுது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த புத்தகம் வந்துவிட்டது. அதனால இப்பொழுது அவர்கள் நிருபங்களை வரல, ஞாபகம் இது கொள்ளுங்க. இந்த 17 அதிகாரம் வரப்படும் போது புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்கள் எதுவும் வரல. ரோமர் வரல, 1 கொரிந்தியர் வரல, 2 கொரிந்தியர் வரல, கலாத்தியர் வரல, எபேசியர் வரல, பிலிப்பியர் வரல, கொலேசியர் வரல, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, புலமன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்பட்ட விசேஷம், எந்த புத்தகம் வரவில்லை. இப்பொழுது பழைய ஏற்பாட்டு 39 புத்தகங்கள், அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், ஓகே 43 இருக்கு. இப்பொழுது 43 புத்தகம் இருக்கு. இந்த பெரிய பட்டணத்தை சேர்ந்ததான அந்த விசுவாசிகள் முதலாவது அந்த வசனத்தை மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னு சொன்னா பவுல் பிரசங்கம் செய்த பொழுது அவருடைய வசனத்தை மிக மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது பவுல் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களையும் பெரோய பட்டணத்து ஜனங்களையும் அவர் ஒப்பிட்டு ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அந்த பதிவில் அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலாம், இந்த பெரோய பட்டணத்தை சேர்ந்தவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள். நற்குணசாலிகளா இருந்த நல்ல குணம் இருந்தது. உடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு நல்ல குணம் இருக்கிறது என்று சொன்னால் நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறது நல்ல குணம். பயங்கரமாக தான தர்மம் செய்யலாம், எல்லாவரையும் செய்யலாம், ஆனால் வேதத்தை படிக்காம, வேதத்தை தியானிக்காம, வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீ ஆராமையாமல் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு நற்குணம் இல்லை என்று பவுல் குறிப்பிடுகிறார். அந்த பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கே உன் வாழ்நாள் முடிஞ்சிருந்தோம், என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சிருந்தோம். வேற எதையுமே நீ ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. எது நடக்குதோ அதுக்குள்ள நீ வாழ்ந்தாக வேண்டும். அது கொரோனா வைரஸா இருக்கட்டும், அது பூமி அதிர்ச்சியா இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிறதான பட்டினியா இருக்கட்டும், பஞ்சங்களா இருக்கட்டும், கொலைகளா இருக்கட்டும், அதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்ல. நீ இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமியிலிருந்து வேறு கிரகத்துக்கு நீ செல்ல முடியாது. வானத்தின் கீழே இருக்கிற எல்லாவற்றிலும் நீ அகப்பட்டு கொண்டே ஆக வேண்டும். இது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த தொல்லை. சில சமயம் சந்தோஷம் இருக்கும், சில சமயம் சமாதானம் இருக்கும், சில சமயத்துல பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், அழுகை இருக்கும், பஞ்சம் இருக்கும், பட்டணி இருக்கும். நீ தப்பித்துக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் உடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த பூமியின் வாழ்க்கை குறித்து அதிகமாக நீ யோசிக்க தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. நம்முடைய மிக முக்கியமான குணாம்சம் என்ன தெரியுமா, இந்த 66 புத்தகத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணணும். 66 புத்தகம் சொல்லுகிறதான காரியம் என்ன, இந்த மெய்யான இயேசு சபையினுடைய சத்தியம் என்ன, ஏன் மெய்யான இயேசு சபை இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குது, ஏன் சனிக்கிழமை ஓய்வு நாளை அனுசரிக்குது, ஏன் ஓடுகிற தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், ஞானஸ்தானம் கொடுப்பவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகவும், அல்லது இன்டர்நேஷனல் அசம்பிளியினால அவர்கள் விசேஷித்த பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஒரு எல்டராகவோ, ஒரு டீக்கனாகவோ, ஒரு பிரீச்சராகவோ ஏன் இருக்க வேண்டும், ஏன் அப்படிப்பட்டதான தி லிவிங் வாட்டர் ஓடுகிற தண்ணீர்ல ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ச்சி செய்யணும். ஏன் கால்கள் கழுவுதல் சடங்கு நடத்துறாங்க, ஏன் பரிசுத்த திருவிருந்தின் போது மற்ற சபைகளை போல கடையில போயிட்டு பிரெட்டையும் பட்டர் பிஸ்கட்டையும் கொடுத்து, அல்லது கடையில போயிட்டு திராட்சை ரசத்தையும் ஒயினியை வாங்கி வந்து கொடுத்து பரிசுத்த ராபத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற சபைகளுக்கு முன்பாக இந்த மெய்யான இயேசு சபை டீக்கனாலோ அல்லது பிரீச்சராலோ அல்லது ஒரு எல்டராலோ அதை செய்யும்படியாக செய்து அதை பரிமாறுகிறார்கள், என் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்புகிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிறைவானது அது அந்நிய பாஷையை பேச வேண்டும், அந்நிய பாஷை பேசினால் மாத்திரமே அவன் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறான் என்கிறதான ஒரு சத்தியம் இந்த மெய்யான இயேசு சபைக்குள் எப்படி வந்திருக்கிறது. 2வது வருகை விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய்தேவன் என்பது விசுவாசிக்க வேண்டும். ஏன் இப்பேற்பட்ட சத்தியத்தை இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி என்றைக்காவது மற்ற புறமதஸ்தர்கள், மற்ற கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களா? ஆனால் இந்த பெரோயா பட்டணத்தை சேர்ந்ததான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய சபைகள் இருக்கு, இந்த உலகம் முழுவதுமாக இந்த மெய்யான இயேசபையில் இருக்கு. அந்த உலகம் முழுவதுமா இருக்கிற மெய்யான இயேசபையில் சில சபைகள் இன்றைக்கும் அதிகமான வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது நம்மேல் வீழ்ந்த ஒரு கடமையாகவே இருக்கிறது. அப்படியே நீங்கள் அப்போஸ்தலர் 8 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8 அப்போஸ்தலர் 8 27 படியுங்கள். அப்போஸ்தலர் 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி நாகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். பாருங்க, எப்பேற்பட்டதான ஒரு பொக்கிஷதாரிவர், தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்பேற்பட்டதான ஒரு எத்தியோப்பில இருந்து வருகிறான். வந்து யூதருடைய பண்டிகையை அவன் கடைபிடிக்கும்படியாக வந்திருக்கிறான். அவன் யூதராக அவன் யூத மார்க்கத்தை அமைந்து விட்டான். அவன் யூத மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் கன்வெர்ட் ஆயிட்டான். இப்போது எத்தியோப்பில இருந்து எருசலேமுக்கு வருகிறான் பண்டிகை அனுசரிப்பதற்கு. அனுசரித்து விட்டு அவன் திரும்பி செல்கிறான். திரும்பி செல்லப்படும் போது அவனுடைய கையில ஏசையா புத்தகம் இருக்கு. அவனுடைய பொழுதுபோக்கு பாருங்க, நமக்கு நல்ல வேலை கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல கார் கிடையாது, நல்ல வாழ்க்கை கிடையாது. ஆனா நமக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்க எந்த பொழுதுபோக்கு பண்றாங்களோ அதே பொழுதுபோக்கு நமக்கு இருக்கு. பாவத்துல வித்தியாசம் கிடையாது. கோடீஸ்வரன் செய்யற பாவத்தையும் ஒரு ஏழை செய்யறான், இதுல வித்தியாசம் கிடையாது. ஆனால் இவன் ஒரு பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிறான். ஒரு நாட்டினுடைய பொக்கிஷதாரி, அப்பேற்பட்ட மனுஷன், அதைவிட பெரிய பொக்கிஷமாக ஏசையா புத்தகத்தை வைத்திருக்கிறான். வேதத்துக்குள்ள ஒரு வேதம் ஏசையா புத்தகம். வேதம் 66 என்று சொன்னால் ஏசையா புத்தகத்திலும் 66. இவன் எல்லாவற்றை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று தாவீது சொல்றார் பாருங்க. அது போல இவன் பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருந்த ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அவன் எல்லா பொக்கிஷத்தையும் எத்தியோப்பியாவில் வைத்துவிட்டு ஏசையா என்கிற புத்தகத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். ஏசையா புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஏசையா புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா பாருங்க. லூக்கா லூக்கா 4 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 4 16-17. லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. பாருங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் நாசரேத்து, பிறந்த ஊர் பெத்லகேம், வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு வந்தார். தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்திலே பிரவேசித்தார். அது அவருடைய வழக்கம். உனக்கும் எனக்கும் இந்த மெய்யான இயேசுவை சேர்ந்தான விசுவாசிகளுடைய வழக்கம் என்ன? வெள்ளிக்கிழமை 6 ஆனால் சனிக்கிழமை 6 வரையில ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் 6-சாட்டர்டே ஈவினிங் 6, இந்த 24 நம்முடைய ஓய்வு நாள். வேதத்தின்படியாக ஓய்வு நாள், மற்றவர்கள் எப்படி மாற்றிக்கொண்டார்கள் அதை பற்றி நமக்கு அக்கறை இருக்கு, கவலை இருக்கு. ஆனால் வேதத்தின்படி ஓய்வு நாள். இந்த யூதனுடைய இந்த யூத ராஜாவுடைய உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரையில ஓய்வு நாள் பதிந்திருக்கும். அது அவருடைய வழக்கம். பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம், வழக்கத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, வழக்கத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. தமிழ்நாட்டினுடைய சிறந்த பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்துல யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்பேற்பட்டதான பழக்க வழக்கம் நிறைந்த ஊராக இந்த தமிழ்நாடு காணப்படுகிறது. அந்த பழக்கத்தின்படியாக ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் எந்த விதமான வைரஸும் அவனை தாக்காது, எந்த விதமான வைரஸும் தாக்காது. அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய வழக்கம், தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தேவாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அதுபோல இந்த மெய்யான இயேசு சபையை சேர்ந்த விசுவாசிகளாகி நாம ஊழியக்கார நமக்கு இந்த வழக்கம் நம்முடைய ரத்தத்துல ஊறி இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலையில நீ எழுந்த உடனே அல்லது வியாழக்கிழமை புதன்கிழமையே நீ வெள்ளிக்கிழமைக்கு ஆயத்தமாயிடணும். நமக்கு ஓய்வு நாள் இருக்கு, அதனால அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிக்கணும் என்று நீ இருக்க வேண்டும். நீ வேண்டுமென்றே ஆலயத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆபீஸ் போயிடலாம். போயிட்டு யாராவது டீக்கணும் பிரீச்சரோ இல்ல சபையோட தலைவரோ கேட்டாங்க எனக்கு வேலை இருக்கு நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நீ பதில் சொல்றது ஆயத்தமா இருக்காத. இன்றைக்கு நீ கொரோனா வைரஸ் பீரியட்ல குவாரண்டைன் ஆயிருக்க, இன்னைக்கு ஆலயத்துக்கு போலான்னு விருப்பப்படும் போது ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு. முன்னால் தான் பூட்டப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்தவர்களாலே ஆலயம் பூட்டப்படவில்லை, ஆலயத்துக்கு வராதவர்களாலே ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு. நீ விரும்பல ஆலயத்துக்கு போலாம் என்று விரும்பலாம், ஆனால் தேவன் உன்னை ஆலயத்துக்கு விரும்பக்கூடாது என்று சொல்லி அவர் உன்னை புறக்கணிக்கிறார். இன்றைக்கு நீ ஆசைப்படலாம், வேதத்தை படிக்கலாம் என்று சொல்லி ஆலயத்துக்கு போலாம் என்று ஆசைப்படலாம். அன்றைக்கு தேவன் உன்னை எதிர்பார்த்தார். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி. ஆனா அன்றைக்கு உனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை. அன்றைக்கு வேலைக்கு செல்வது, படிப்பது, சம்பாதிப்பது, புகழ் அடைவது, பணத்தை சேர்ப்பது, எதிர்காலத்திற்காக இப்படியாக வாழ்ந்து கொண்டே இருந்தாய். வேதத்தையும் ஆலயத்தையும் தேவனையும் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. இப்பொழுது தேவன் அந்த ஆலயத்திற்கு வராதபடிக்கு ஆலயமும் பூட்டப்பட்டிருக்கு. மாற்றிக்கொண்டது அரசாங்கம் நாளைக்கு திங்கட்கிழமைதான் விடுமுறை என்று சொன்னால் எல்லாரும் திங்கட்கிழமை அழைத்து போவாங்க. ஆனா யூதர்கள் போவார்களா? அல்லது மெய்யான இயேசு சபையை சேர்ந்தான நாம தான் செல்வோமா? ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு இந்தியாவிலிருந்து யூதர்களுக்கு செல்லவில்லை. யோவான் 4 அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அதுபோல ரட்சிப்பு யூதர்கள் வழியாக நமக்கு வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து யூத தேசத்தில் வந்திருக்காரு. அவர்கள் புறக்கணித்தப்பட்டபடினால, அவர்கள் இயேசுவை புறக்கணித்தபடினால, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த மெய்யான இயேசு சபையோட விசுவாசிகள் வாழ்க்கையில ஓய்வு நாள் அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய ரத்தத்தில், அவருடைய நாடி நரம்பில் ஓய்வு நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தேவாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய மகிமை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 66 அதிகாரங்கள் அடங்கிய மிக அருமையான புத்தகம். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிரசங்கத்தில் அதிகமாக இயேசு தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லியிருக்கிறான் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆக இந்த எத்தியோப்பியனுடைய அந்த மந்திரி இருக்கான் பாருங்க, இந்த மந்திரியும் நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த 66 அதிகாரத்தையும் படித்து விடலாம் என்று சொல்லி அவன் நினைச்சிருப்பான் நான் தெரியல. அவன் அங்கிருந்து எத்தியோப்பியிலிருந்து எருசலேமுக்கு வரப்படும் போது இந்த ஏசியா தீர்க்க தரிசனுடைய புத்தகத்தை அவன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். அப்பொழுது அந்த புஸ்தகம் ஒரு புஸ்தகமா இல்லை, ஒரு தோற்சுருளாக இருந்திருக்கிறது. இவன் இந்த எத்தியோப்பிய ஒரு மந்திரி தேவனுடைய வேதத்தின் மீது அதிக வாஞ்சியாக இருக்கிறபடினால தேவனை கத்த நல்ல ஊழியக்காரனை அனுப்புகிறான். நல்ல ஊழியக்காரனை அனுப்புகிறான், நீ அவனிடத்தில் போய் சேர்ந்து கொள்ள என்று சொல்லி ஊருக்கு திரும்பி போகப்படும் போது தன் ரதத்தில் உட்கார்ந்து இயேசு தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அர்த்தம் தெரியுதா அர்த்தம் தெரியலையான்னு தெரியல. ஆனால் அவன் இந்த வேதத்தை இயேசு புத்தகத்தை ஒரு பெரிய பொக்கிஷமாக எண்ணினான். அதை அவன் பிரித்து வாசித்துக் கொண்டு வருகிறான். வரப்படும் போது அவனுக்கு 53 அதிகாரம் அவன் தெரியாமலே வாசிக்கிறான். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பை போய் நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து உன் இயேசு தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஒரு ஊழியக்காரனை தன்னுடைய ரதத்துல ஏற்றி கொண்டான். அது மந்திரியினுடைய ரதம் அல்லது ராஜாக்களுடைய ரதம். அதுல ஒரு ஊழியக்காரன் அமர்ந்து கொள்கிறான். எதற்காக அமர்ந்து கொண்டான்? பதவி ஆசையினாலா அல்லது ரதம் நமக்கு கிடைக்காது, இது நல்ல சந்தர்ப்பம் என்று அது உட்காரும்படியாக அவன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இல்லை. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிலிப்பு உள்ளே சென்று அவனுக்கு அதனுடைய கருத்தை விளக்குகிறான். அந்த ஒரு மந்திரி ஒரு பெரிய ஒரு கோடீசனாக இருந்தாலும் கூட மிக தாழ்மையாக எனக்கு இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், ஆனாலும் இதனுடைய கருத்து எனக்கு தெரியவில்லை என்று தாழ்மையாக சொல்கிறான். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை செய்கிறார். அவனு பெரிய பணக்காரனா இருக்கிறான், ஆனாலும் இயேசு தீர்க்கதரிசியினுடைய 66 புத்தகத்துல 53 அதிகாரத்தினுடைய அந்த கருத்து அவனுக்கு புலப்படவில்லை. ஆவியானவர் மூலமாக இப்பொழுது அந்த சத்தியத்தை அவனுக்கு இந்த பிலிப்பு வெளிப்படுத்தி அந்த 53 அதிகாரத்துல அந்த ரதத்திலே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஞானஸ்தானத்தினுடைய சடங்கையும் அவர் சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால்தான் பாவ மன்னிப்பு அடைய முடியும் என்கிறதான ஒரு காரியத்தையும் வலியுறுத்தி அந்த ரதத்திலிருந்து இருக்கப்படும் போதே அந்த மந்திரி சொல்ற இங்கே தண்ணீர் இருக்கிறது, அவருடைய மனதுக்குள்ளாக்க ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிகமாக தண்ணீர் உள்ள இடத்திலே நாம் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டபடினால இப்பொழுது அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறான். தண்ணீர் இருக்கு, எனக்கு சீக்கிரமாக ஞானஸ்தானம் கொடுத்துருங்க என்று சொல்கிறான். அப்போ அவரும் சொல்றாரு, உனக்கு முழு மனதோட நீ சம்மதமா இருந்தால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்கிறார். ஏனென்று சொன்னால் யூதர்கள் அந்த வார்த்தையை மாற்றிவிட்டார்கள். இவர் தேவகுமாரன் அல்ல, இவர் யோசேப்புடைய மகன், இவர் ஒரு தச்சன், இவர் மரியாளுடைய மகன், இவருடைய சகோதரர்களும் சகோதரிகள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்று சொல்லி அவரை மனிதனாக சித்தரித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஊழியக்காரனுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னவென்றால் இயேசுவை தேவகுமாரன் என்று அறிவிப்பது. இப்பொழுது அவர் கேட்கிறார், இயேசுவை இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறாய் என்று கேட்கப்படும் போது அவர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் உடனடியாக ஞானசந்தம் பெற்றுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் வேதத்துடைய மகத்துவம், இந்த வேத காரியத்தை அற்பமாக எண்ணுவது, நீ என்னுடைய வேதத்தை மறந்து ஆய் ஆகையால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று தேவன் இதிலே குறிப்பிடுகிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, அதற்கு அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயோ எடுத்துக்கொள்ளுங்கள், மேத்தியோ புதிய ஏற்பாட்டுடைய முதல் புத்தகம் மத்தேயோ. மத்திய 2 அதிகாரம் 1-6 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்தான். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில், நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது என்று மீகா 5:2 அவர்கள் இந்த வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார்கள். இதுதான் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறது. ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு சரித்திர மாற்றம், ஒரு பூமியுடைய மாற்றம், பூமி ஏன் புலம்புகிறது, ஏன் இப்பேற்பட்டதான வியாதி வந்தது, எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரி வரப்படும் போது அவர்கள் நேராக ஏரோது ராஜா வீட்டுக்கு வராங்க. என்ன ராஜா என்று சொல்லப்படுகிறவர் ஒரு ராஜாவுடைய குடும்பத்திலே தான் பிறப்பார் என்று அவங்கள் நம்பி அவர்கள் ஏரோது ராஜா வீட்டுக்கு வரப்படும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்த இவர்கள் வான சாஸ்திரிகள். இந்த வான சாஸ்திரிகள் வானத்தினுடைய நட்சத்திரங்களை வைத்து இந்த நட்சத்திரம் இப்படி தோன்றினால் இதன் அர்த்தம் என்ன, எந்த நாட்டிலே ராஜா பிறந்திருக்கிறார், அல்லது ஏன் இப்படி வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது என்று சொல்லி 2000 முன்பாகவே வானசாஸ்திரிகள் இருந்தார்கள், வானசாஸ்திரிகள் இருந்தார்கள், நட்சத்திரத்தை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். அதனால தான் இன்றைக்கு கூட இந்த நிறைய பேர் நீ எந்த நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்னு கேட்பாங்க. நமக்கெல்லாம் 4 எதுவுமே தெரியாது, அப்படி நாங்கள் வளர்க்கப்படல. எங்களுக்கு என்னைக்கு பிறந்தோம் என்று தெரியுமே தவிர எந்த நட்சத்திரம் அது எது என்னைக்குமே எதுவுமே நம்புறதில்லை. நாங்கள் நாட்களின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். என்னைக்கு அமாவாசை தெரியாது, நிறைய பேர் சொல்றாங்க பாரு இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தூங்கி எழுந்தவுடன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த அந்த நாளை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நிறைய பேர் பிறந்த உடனே நட்சத்திரம் எழுதுவாங்க, ஞாபகத்துக்கு அந்த பழக்கம் பாருங்க, அது இந்த வான சாஸ்திரிகள் மூலமாக வந்திருக்கிறது. அவர்கள் கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்து ராஜகுமாரனை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்கள். ஒரு ராஜா பிறந்திருக்காரு என்று சொல்லி வந்திருக்கார். அவர் ராஜாதி ராஜா என்று தெரியாமல் அவர் ராஜா என்று மாத்திரமே நினைத்தார்கள். இது வந்து பார்க்கப்படும் போது ஏரோது கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்பொழுது அவன் கலங்கினாலும் கூட அவன் அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான் பாத்தீங்களா, அவன் அடுத்ததாக என்ன செய்யறான், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் அழைத்தான். பிரதான ஆசாரியர் அழைக்கிற அந்த அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அன்றைக்கு யார் பிரதான ஆசாரியர் இருந்தானோ அவனை அழைக்கிறான். இயேசு கிறிஸ்து மறிக்கிற பொழுது அண்ணா காய்பா பிரதான ஆசாரியர் பார்த்தீங்கன்னா அண்ணா காய்பா அவங்க தான் பிரதான ஆசாரியர். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு பிரதான ஆசாரியனை அவர் அழைக்கிறார், அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வேதப்பாரனை அழைக்கிறார். வேதப்பாரன் சொன்னா த ஸ்கிரிப்சர் ரைட்டர், வேதத்தை எழுதுகிறவர், அவன் வேதத்தை குறித்து எல்லாமே நன்றாக தெரியும். கூப்பிட்டு அழைச்ச உடனே அவன் வேதத்தை ஆராய்ச்சி செய்யறாங்க, எல்லா புத்தகத்தையும் படிக்கிறாங்க, ஆதியாகமத்திலிருந்து மல்கி அவரையும் படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா மீகால இருக்கு, மீகா 5:2 இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி படிப்பீங்களா? அந்த பிரீச்சர் என்ன சொன்னாரு, அந்த எல்டர் என்ன சொன்னாரு, அந்த டீக்கன் என்ன சொல்றாரு, இதுதான் அவங்களுடைய வார்த்தையா இருக்கு. நீங்க என்னைக்கு படிச்சு அதுல இருந்து வேதத்தினுடைய வசனத்தை எடுக்க போறீங்க? அது டீக்கனா தான் சரி, பிரீச்சரா தான் சரி, எல்டரா தான் சரி, எல்லாருக்கும் அறுக்கிற புத்தகம் தான். நீங்க படிக்கிறது கிடையாது, படிக்கணும். எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு கடைசியில இந்த ராஜா எங்கே பிறப்பார் என்று மீகா எழுதப்படுற மீகா 5:2 யூதய தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். வேதத்தினுடைய மகத்துவம், வேதத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஆக இந்த விதமான நாட்களில், இந்த காலகட்டத்தில் தயவு செய்து வேதத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. லாக்டவுன் எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நமக்கு சாதகமா எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்தவர்களாகி நாம அதை சாதகமாக எடுத்துக்கொள்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து என்னுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். 2 தீமோத்தேயு 4:13 2 தீமோத்தேயு 4:13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவர் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற பொழுது எடுத்துக்கொண்டு வா என்று பவுல் சொல்கிறார். தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கு முன்பாக அவர் குறிப்பிடுகிறார், 7 வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா இவர் மறிக்க போகிறார். பவுல் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு தான். இப்பொழுது மறிக்க போகிறார். அதனால தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதுறாரு. அதனுடைய அழகான அந்த உள்ள அர்த்தத்தை பாருங்க. பவுல் இந்த வேதத்தை எப்படி நேசிக்கிறார் பாருங்க. இப்பொழுது ஒருவேளை அவர் சொல்கிறார், துரோவ பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பது வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கி கொண்டு வா, புஸ்தகங்களை கொண்டு வா, விசேஷத்தமாக தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா என்று தீமோத்தேயு எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த தீமோத்தேயு கொண்டு வருகிற பொழுது பவுல் சிறைச்சேதம் பண்ணப்பட்டிருக்கலாம், என்னை பொறுத்தல அவர் மறித்திருக்கலாம். ஆனாலும் அவர் வேதத்தை நேசிக்கிறதான நேசம் என்னன்னு பாருங்க. அந்த புஸ்தகத்தை கொண்டு வர்றார். என்ன புத்தகம்? கதை புத்தகமா, கட்டுரை புத்தகமா? எல்லாமே வேத புத்தகம் தான். விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ கொண்டு வா. தோலினாலே செய்யப்பட்டதான சுருள்கள், த ஸ்க்ரூல்ஸ். அந்த காலத்துல வேதங்கள் இந்த தோல் சுருள் தான் எழுதப்பட்டிருக்கும். பவுலுடைய மனதுக்குள்ள பாருங்க, அவருடைய மனதுக்குள்ள நீங்காமல் ஒரு இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறது வேதம் தான், வேதத்துடைய மகத்துவம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க பவுலுடைய 13 நிருபத்தை படிச்சு பாருங்க. சும்மா பழைய பாட படிச்சு படிச்சு ஜனங்கள் வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. மற்ற சபையை சேர்ந்தான ஊழியக்காரர்கள் இயேசைய படிச்சுக்கிறது, அதில் நல்ல வார்த்தையை தேர்வு செய்யறது, அதை ஜனங்களுக்கு வருஷம் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கறது, கொடுத்து அப்படி ஜனங்களை ஏமாத்துறது. இப்படியே தன்னுடைய காலத்தை இந்த உலகத்தில் நிறைய பாஸ்டர்கள் அவங்க கழித்து கொண்டிருக்காங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அப்படிதான் பண்றான். புதிய பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 13 நிருபத்தையும் படிச்சு அவங்க வாழ்க்கையில் அவங்க பிரசங்கம் செய்வார்கள் என்று சொன்னார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருப்பார். பவுல் மறிக்கின்ற பொழுது கூட அவர் மறக்காதபடிக்கு நீ வருகிற பொழுது புஸ்தகங்களையும் விசேஷத்துவதமாக தோர் சுருள்களையும் எடுத்துக்கொண்டு வா. ஒருவேளை அவர் மறித்தான் கூட அந்த புத்தகத்தை தீமோத்தேயு படிக்கட்டும் என்று சொல்லலாம். தீமோத்தேயு படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஓய்வு நாளை நம்ம வீட்டில் இருந்தபடி நாம் அனுசரிக்கிறோம். அதிகமாக வேதத்தை படிப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். மீண்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று என்னாலே சொல்ல முடியாது. இந்த குவாரண்டைன் பீரியட் இருக்கு பாருங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் 100 அதிகாரம் படித்து ஒரு மாதத்திற்குள்ளாக வேதத்தை நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வரையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தயவுசெய்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த குவாரண்டைன் பீரியடே விரும்புவீங்க. ஏன்னு சொன்னால் வேதத்துடைய மகத்துவத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, வேதத்தை தியானிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கும், தேசத்தை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் யாரிடத்திலே போவேன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கு. இந்த வேத வசனம் உன்னை நித்திய ஜீவனை கொண்டு செல்லும். இந்த உலகத்தில் எதுவுமே உன்னை நித்திய ஜீவனை கொண்டு செல்லாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நீ வாழ முடியுமே தவிர இந்த பூமியுடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் அல்ல. இந்த வேத வசனம் எல்லாரும் இயேசுனுடைய போதகத்தை கேட்டு, இது கடினமான போதனையாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் பானம் பண்ணும்படியாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு காரியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை புசிக்க கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சத்தியத்தை கொடுக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உன்னை கடைசி நாள் எழுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த சத்தியத்தை கேட்ட உடனே எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போனார். நல்லா உணவு அளித்தார், உணவு சாப்பிட்டாங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அவரை பின்பற்றினார்கள். மெய்யான சத்தியத்தை சொல்லப்படும் போது எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். இப்பொழுது 12 பேர் நிற்கிறார்கள். இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டுக்கொள்ளும் போது பேதுரு சொன்னான், ஆண்டவரே யாரிடத்தில் நாங்கள் செல்வோம், நித்திய ஜீவ வசனங்கள் முடித்தது இருக்கிறது. மீண்டுமாக குறிப்பிடுகிறேன், ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்று முதல் கொண்டு இந்த வேதத்தை நாம் அந்நிய காரியமாக எண்ணாதபடிக்கு வேதத்தை படிப்போம், ஜெபிப்போம். தேசம் புலம்புகிறது, தேசம் துக்கிக்கிறது. காரணம் என்ன? தேவனை பற்றி அறிவில்லை. தேவனை பற்றி அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி அறிய முடியும்? இந்த வேதத்திலிருந்து தான் தேவனை பற்றி அறிவை அடைய முடியும். அதனால தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேதத்தை அனுதினம் படிங்க. தேவனை கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை முடிவாங்க நாம் எல்லோரும் எழுந்திருப்போம், ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 24, Wonderful Words of Life என்கிறதான பாடலை பாடி நம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். 24th பாடல், அற்புதமே திவ்ய சத்தியம் என்கிறதான பாடல். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாடலை பாடுவோம். காது குளிர பாடுங்கள் கிருபாசத்தியுத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வாசனா சத்திய வேதம் வாழ்கனித்திய வேதம் அமிதமே அற்புதமே திவ்ய சத்திய
அமிதமே அற்புதமே திவ்ய சத்தியம்
நல்ல செய்தியை கோருமே கிருபா சத்தியம் பாவநாசத்தை காட்டுமே திவ்ய வாசனா வருஷமாரி ஞான பொக்கிஷவாரி அமிதமே அற்புதமே
திவ்ய சத்தியா
அமிதமே அற்புதமே வேதநாயக பாடியோ கிருபா சத்தியா ஜீவ மங்கள மாடியோ திவ்ய வாசனா
ஏசு என்னை
பாதமே தேவிய
சாத்தியம். இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஜெபிக்கப்படும் பொழுது தேவனை கத்த தொடர்ந்து எல்லா விதமான பயத்துக்கும் பயங்கரத்துக்கும் நோய்க்கும் எல்லா விதமான பஞ்சத்துக்கும் தேவனை கத்த நம்மை விடுதலையாக்கும்படியாக ஜெபிப்போம். தேவனை கத்ததாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம், நம்மை தாழ்த்துவோம், தேவனத்தில் இரக்கத்தை கேட்போம், மனம் திரும்புவோம், நன்றாக வேதத்தை படிப்போம், நன்றாக ஜெபிப்போம். இனி முதற் கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வோம், எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பாக ஓய்வு நாளை நாங்கள் கடைபிடிப்போம். இனி முதற்கொண்டு எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடிக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை உமக்காக செலவிடுவோம் என்று சொல்லி அவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனை செய்து நீங்கள் ஜெபியுங்கள். அப்போது தேவனை கத்ததாமே இந்த விதமான பயங்கரமான சூழ்நிலை மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முடிவாக முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 Hallelujah 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 நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென்.